الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فقد قال الله جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. صدق الله العلي العظيم. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய அற்கொடைகளிலே நியமத்துகளில் இந்த உலக ரீதியான அற்கொடைகள் நியமத்துகள் அவைகள்தான் நம்முடைய பார்வைக்கு பிரம்மாண்டமானதாக தெரிகிறது. அல்லாஹ் ஒருவருக்கு உலக ரீதியாக செல்வ செழிப்பையும் அல்லாஹத்தாலா ஏராளமான செல்வத்தையும் அவருக்கு அளித்திருந்தால் அது ஒரு பெரிய நியமத்தாக நமக்கு தெரிகிறது. ஆனால் அதே நேரத்திலே மார்க்க ரீதியாக ஆன்மீக ரீதியாக அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய நியமத்துகள் இவை நமக்கு ஒரு பெரிய நியமத்தாக தெரிவது கிடையாது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த அற்புதமான மார்க்கம், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஈமான், அல்லாஹ்வால் நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த திருக்குர்ஆன், அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கிற பெருமானாருடைய வாழ்க்கை, இந்த ரூஹானி நியமத்துகள், ஆன்மீக நியமத்துகள், இவற்றை பெரிய பாக்கியமாக பெரிய அற்கொடையாக எண்ணக்கூடியவர்கள் நம்மிலே வெகு சிலர். உலகத்தினுடைய அந்த பெரிய பெரிய பதவிகளும் உலகத்தினுடைய அந்த செல்வங்களும் அது எவ்வளவு பெரிய நியமத்தாக நம்முடைய கண்களுக்கும் நம்முடைய உள்ளத்திற்கும் புலப்படுகிறதோ அந்த அளவிற்கு இந்த ஆன்மீக நியமத்துகளை நாம் ஒரு பெரிய நியமத்தாக எண்ணுவது கிடையாது. ஆனால் உண்மையிலும் இந்த நியமத்துகள் தான் மறுமையில் நமக்கு பலன் தரப்போகிற நியமத்துகள். நாம் மதிக்க வேண்டிய, உண்மையாலும் போற்ற வேண்டிய நியமத்துகள் இந்த ரூஹானி ஆன்மீக நியமத்துகள். அந்த வகையில் இன்றைய தினம் அந்த மார்க்க ரீதியான ரெண்டு நியமத்துகள் அவற்றினுடைய மாண்பையும் நாம் பேண வேண்டிய அந்த ஒழுக்கங்களையும் தான் இன்றைய ஜும்மாவிலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதில் முதலாவது பள்ளியினுடைய மாண்பு, பள்ளியினுடைய ஒழுக்கம். இரண்டாவது இந்த ஜும்மா நாளுடைய மகத்துவம், ஜும்மா நாளுடைய ஒழுக்கம். இன்றைக்கு நம்மில் பலரும் கூட இந்த பள்ளியை பற்றி, பள்ளியினால் ஏற்படக்கூடிய நியமத்துகள் என்ன, பள்ளியினால் முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு மஹல்லாவிற்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன, நாம் விளங்காமல் இருக்கிறோம். நாம் என்னுகிறோம், பள்ளி என்பது நம்மால் நடக்கிறது. மஹல்லாவாசிகள் காசு போட்டால் ஒரு பள்ளியை கட்டலாம், மஹல்லாவாசிகள் செலவழிப்பதனால் ஒரு பள்ளி நடக்கிறது என்பதாக. உண்மை என்ன ஒன்று சொன்னால், பள்ளியை கொண்டு ஒரு மஹல்லாவிற்கு அல்லாஹ் பாதுகாப்பை தருகிறான். ஒரு பகுதியில் பள்ளி இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த பகுதிக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது. மஸ்ஜிதை கொண்டு அங்குள்ள மக்களை அல்லாஹத்தாலா பாதுகாக்கிறான். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்கள் வாழக்கூடிய எந்த ஊரில் பள்ளியோ பாங்கு சத்தமோ கேட்காதோ அந்த மக்களுக்கு எதிராக நான் போரிடுவேன் என்று சொன்னான். எனவே முஸ்லிம்கள் ஒரு பகுதியில் இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே ஒரு பள்ளி இருப்பது அவசியம், ஒரு பள்ளி இருப்பது கட்டாயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி தொடர்பாக செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் ஏராளமான நன்மைகளை சொன்னாங்க. பள்ளி சார்ந்த விஷயங்கள், பள்ளி தொடர்பான சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உயர்ந்த நன்மைகளை சொன்னார்கள். உதாரணமாக ஹஜரத் அபு உமாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிலிருந்து ஒதுவு செய்து விட்டு பள்ளியை நோக்கி வருகிறான், அவர் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் வரவில்லை, அவர் பள்ளிக்காக வேண்டி மட்டும்தான் வருகிறார், வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் ஒதுவு செய்து விட்டு யார் பள்ளியை நோக்கி வருகிறாரோ அவர் ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டி வருபவரை போன்று அல்லாஹ்விடத்திலே கருதப்படுகிறார். பாருங்க, வீட்டில் ஒதுவு செய்து விட்டு வருவதுதான் சிறந்தது. பள்ளியில் ஒதுவு செய்யக்கூடாதுங்கிற அர்த்தம் அல்ல. பள்ளி என்பது நிர்பந்தத்திலே வருகிறோம், ஒரு வேலையாக சென்று விட்டு வருகிறோம், பள்ளியில் உதவி செய்யலாம். ஆனால் சிறப்பு என்ன, ஹதீஸிலே என்னென்ன சிறப்புகள் பள்ளி சார்பாக சொல்லப்பட்டதோ அவை அனைத்துமே வீட்டிலே உதவு செய்து விட்டு பள்ளிக்கு வருவது. சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் வீட்டில் வுது செய்து விட்டு பள்ளியை நோக்கி வருகிறாரோ அவர் அல்லாஹுடைய பார்வையில் ஹஜ்ஜுடைய இஹ்ராம் தரித்து விட்டு வருபவரை போல. இப்போ பள்ளி சார்ந்த இந்த அமலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒருமுறை கனவில் என்னுடைய ரப்பை கண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் அல்லாஹ்வை பல முறை பார்த்தாங்க. அவங்க நேரில் பார்த்தது மியராஜில், அது ஒரு தடவை நடந்தது. கனவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பல தடவை பார்த்தாங்க. இப்போ சொன்னாங்க, நான் ஒரு முறை கனவில் அல்லாஹ்வை பார்த்தேன். அப்போது அல்லாஹ்விடத்திலே நான் கேட்டேன், இந்த மலக்குகள் என்னுடைய மனிதர்களுடைய நன்மைகளை எழுதுவதை நான் பார்க்கிறேன். மலக்குகள் நன்மைகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் சில அமல்களுடைய நன்மைகளை எழுதுவதில் இந்த மலக்குகள் போட்டி போடுவதை நான் பார்க்கிறேன். அது எந்த அமல் என்று பெருமானார் அல்லாஹ்ட கேட்கிறாங்க. சில மலக்குமார்கள் சில நன்மைகளை எழுதுவதற்கு போட்டி போடுறாங்க. நான் தான் இந்த நன்மை எழுதுவேன் என்று போட்டி போடுகிறார்கள். அந்த அமல்கள் எவை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னான், மலக்குகள் போட்டி போடுகிற அந்த அமல் எல்லாமே முழுக்க முழுக்க பள்ளியை சார்ந்தவை. அல்லாஹ் சொன்னான், அது வேறொன்றுமல்ல, யார் ஒரு தொழுகைக்கு பிறகு பள்ளியில் சிறிது நேரம் அமர்ந்திருக்கிறாரோ இந்த நன்மையை மலக்குகள் எழுதி கொண்டிருக்கிறாங்க. பள்ளி வாசலில் அமர்வது, பள்ளியில் உட்காருவது, இந்த நன்மை எழுதுவதற்கு மலக்குகள் போட்டி போடுவதாக சொன்னார்கள். அடுத்து அல்லாஹ் சொன்னான், அல் மஸ்யு பில் அக்தாம் இரல் மசாஜித், யார் பள்ளிக்கு நடந்து வருகிறார்களோ அந்த நடந்து வரக்கூடிய அந்த மனிதனுடைய அமல்களை எழுதுவதில் மலக்குகள் போட்டி போடுறாங்க. இன்னைக்கு நம்ம எல்லா வாகனத்தில் தான் வர்றோம், காரணம் வயோதிகர்கள் வரலாம், அது வேறு விஷயம். நல்ல வாலிபர்கள் கூட, திடகாத்திரமாக உள்ளவர்கள் கூட, கொஞ்சம் பக்கத்தில் உள்ளவங்க கூட பள்ளிக்கு நடந்து வர்றது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுனுடைய நன்மையும் சொன்னபோது சில சஹாபாக்கள் தங்களுடைய வீட்டை பள்ளியை விட்டு தூரமாக்கிட்டாங்க. காரணம் கேட்டபோது, தூரத்திலிருந்து வந்தால் எட்டுக்கள் அதிகமாகும், எட்டுக்கள் அதிகமானால் நன்மைகளும் அதிகமாகும். ஆக இன்றைக்கு வாலிபர்கள் கூட கொஞ்சம் தூரம் கூட பாருங்க பள்ளிக்கு வந்து வாகனத்தில் வர்றதை பார்க்குறோம். ஆக அல்லாஹ் தஆலா சொன்னான், பெருமானாரிடத்தில் யார் பள்ளிக்கு நடந்து வருகிறார்களோ இந்த மனிதனுடைய அமல்களை எழுதுவதில் மலக்குகள் போட்டி போடுவதாக சொன்னாங்க. கணியத்திற்குரியவர்களே, இந்த பள்ளி வாசல் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு இது பல பாடங்களை கற்றுத்தருகிறது. நம்ம பள்ளிங்கிறது ஒரு சாதாரணமாக பார்க்குறோம், நம்முடைய வாழ்க்கையில் இது பல பாடங்களை நமக்கு சொல்லித்தருகிறது பள்ளி. முதலாவது பாடம் என்ன, இந்த பள்ளி நமக்கு சுத்தத்தை போதிக்கிறது. பள்ளி என்றாலே ஒரு முஸ்லிமுக்கு என்ன ஞாபகம் வரும், தூய்மை ஞாபகத்துக்கு வரும், சுத்தம் ஞாபகத்துக்கு வரும். காரணம், ஒரு முஸ்லீம் பள்ளிக்கு வருவதாக இருந்தால் அவர் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்துவிட்டு ஒது செய்து விட்டு பள்ளிக்கு வருகிறார். ஆக பள்ளி என்பது ஒரு சுத்தத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களாகிய நாம் பள்ளி வாசலை சுற்றி உள்ள இடங்களை சுத்தமாக வைக்கிறது கிடையாது. நம்முடைய டாய்லெட்டுகளை பாருங்கள், பைத்துல் ஹலாவை பாருங்கள், பள்ளியை சுற்றி இருக்கிற வளாகத்தில் எங்கும் அசுத்தம் இருக்கக்கூடாது, பள்ளியை சுற்றி இருக்கிற வளாகத்தில் எங்கும் துர்நாற்றம் இருக்கக்கூடாது. வெங்காயம் பூண்டு ஒரு அனுமதி அளிக்கப்பட்ட பொருள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெங்காயத்தையோ பூண்டையோ சாப்பிட்டு விட்டு கூட பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பள்ளியை சுற்றி இந்த டாய்லெட்டுகளை வைத்திருக்கிறோம், அதை சுத்தமாக பேணுகிறோமா, பக்கத்தில் போக முடியாத அளவுக்கு துர்நாற்றமாக தான் இருக்குது. ஆக இந்த பள்ளி நமக்கு கற்றுத்தருகிற அந்த முதல் பாடமே சுத்தம், அது இன்றைக்கு நாம் தவற விடுகிறோம். அதே போல் இங்கே இன்னொன்றையும் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். இப்போ நம்ம பள்ளி ஒரு கடைவீதியில் இருக்கிற காரணத்தினாலே இங்கே இருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்களும் நம்முடைய இந்த டாய்லெட்டுகளை பயன்படுத்துகிறாங்க, தவறல்ல, அதை நாம் தவறு என்று சொல்ல வரவில்லை. ஆனால் அவர்களுக்கு நாம் ஒரு நிபந்தனை போடலாம், அது தவறல்ல. என்ன நிபந்தனை, நீங்கள் தாராளமாக எங்களுடைய இந்த டாய்லெட்டை பயன்படுத்துங்க, இங்கே வந்து சிறுநீர் கழித்து கொள்ளுங்கள், ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய இந்த டாய்லெட்டை நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தால் இஸ்லாமிய முறைப்படி பயன்படுத்த வேண்டும், அமர்ந்து தான் சிறுநீர் கழிக்கணும், தண்ணீரை விட்டு சுத்தம் செய்ய வேண்டும். இதை நாம் ஏன் சொல்லக்கூடாது, தாராளமாக சொல்லலாம், நமக்கு உரிமை இருக்கிறது. நம்முடைய இடத்தை வந்து அவங்க பயன்படுத்துகிற போது இதை ஒரு அன்பான முறையில் ஒரு தாவத்தாக ஆகிப்போயிடும், இது ஒரு இஸ்லாமிய அழைப்பாக ஆகிப்போயிடும், இது ஒரு நல்ல பண்பு, இது உடலுக்கு ஆரோக்கியமானது, மருத்துவ ரீதியாக எல்லா வகையிலும் பலன் உள்ளது. எனவே அந்த முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கூட நாம் சொல்லித்தரலாம், எங்களுடைய டாய்லெட்டை பயன்படுத்துங்க, இங்கே வந்து சிறுநீர் போங்க தவறல்ல, ஆனால் எங்களுடைய மார்க்க முறை பேணணும், இங்கே நீங்கள் அசுத்தம் செஞ்சுட்டு போனீங்கன்னா எங்களுடைய தொழுகைகள்லாம் கூடாமல் போயிடும். இன்றைக்கி பல பேர் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிறாங்க, நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதற்கென்று தனியாக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு, அங்கே போய் சிறுநீர் கழிக்கலாம். ஆனால் உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கிற அதே இடத்துல பல முடியாதவர்கள் நின்று சிறுநீர் கழிப்பதனால் என்ன ஆகிறது, அந்த சிறுநீர் நாலா பக்கத்திலும் தெரிக்கிறது. அப்படி தெரிக்கிற அதே இடத்துல தான் மற்றவங்களும் வந்து என்ன செய்ய வேண்டி இருக்குது, பிஷாப் செய்ய வேண்டி இருக்குது. இதனால் சில நேரங்களில் பலருடைய ஆடைகள் அசுத்தமாகி தொழுகக்கூடாமல் போயிடலாம். எனவே பள்ளி சார்ந்த விஷயத்தில் முதன்மையாக கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த பள்ளி நமக்கு கற்றுத்தருகிற பெரிய பாடம் சுத்தம். சுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு வலியுறுத்துவாங்க. பெருமானார் பள்ளிக்கு நுழைந்ததுமே மஸ்ஜிது நபவி அப்படியே பார்ப்பாங்க, எங்கேயாவது அசுத்தம் இருக்கிறதா, எங்கேயாவது என்னங்க பள்ளி வாசலில் ஏதாவது அசுத்தமான பொருட்கள் கிடக்கிறதா, அதை பெருமானார் பார்ப்பாங்க, தானே எடுத்து அதை அப்புறப்படுத்துவாங்க. ஆக இது பள்ளி நமக்கு நினைவூட்டுகிற முதல் பாடம். இரண்டாவது, இந்த பள்ளி நமக்கு கற்றுத்தருகிற பாடம் காலம் தவறாமை. பள்ளி வாசலில் கரெக்டாக நேரத்துக்கு மதின் பாங்க சொல்கிறார், அஞ்சு நேரம் வேளா வேலைக்கு பாங்க சொல்கிறார். ஒரு முஸ்லீமுக்கு இது நினைவுபடுத்துகிறது, ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை காலையிலிருந்து இரவு வரை குறித்த நேரத்தில் குறித்த காரியத்தை செய்வது, குறித்த நேரத்தில் குறித்த வேலையை செய்வது, இது நமக்கு பள்ளி போட்டுகிற பாடம். எப்படி மாதிரி நேரம் வந்ததும் வாங்க சொல்கிறாரோ ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை அதே போலதான் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு நேரங்கள் நிர்ணயிக்கப்பட்ட இந்த நேரத்திற்கு இந்த வேலை என்கிற ஒரு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறோம். ஆனால் இது ஆங்கிலேயர்கிட்ட இருக்குது, முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட இருக்குது. அவருடைய கால நேரம் ஒழுங்குமுறைப்படுத்தப்படுது. யார் கால நேரத்தை முறைப்படுத்துகிறானோ அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்கிறான். யார் கால நேரத்தை முறைப்படுத்துவதில்லையோ அவருடைய வாழ்க்கையிலும் பரக்கத்து இருக்காது. இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தின் நிலையும் அப்படித்தான். ஆக இந்த பள்ளி நமக்கு கற்றுத்தருகிற பாடம், உங்களுடைய நேரங்களை உங்களுடைய காலங்களை முறைப்படுத்துங்கள். மூன்றாவது, இந்த பள்ளிவாசல் நமக்கு போதிக்கிற பாடம் அமைதி. பாருங்க, பள்ளிவாசல் ஒரு அமைதியான இடம். உலகத்தில் எந்த மதத்தவருடைய வழிபாட்டிலும் இந்த அமைதியை பார்க்க முடியாது, எந்த மதத்தவருடைய இடத்திலும் இத்தகைய ஒரு சுக்கூனை பார்க்க முடியாது. ஆனால் பள்ளி அமைதியை தருகிற இடம், சுக்கூனை தருகிற இடம். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் சப்தமிடுவதை கண்டிச்சாங்க. சொல்லுவாங்க பெருமானார், இய்யாக்கும் வஹைஷாத்தில் அஸ்வா, நீங்கள் பள்ளி வாசல்களில் கடை வீதிகளிலே கூச்சலிடுவதை போன்று பள்ளியில் கூச்சலிடாதீர்கள் என்று பெருமானார் சொன்னாங்க. இன்னும் சொன்னார்கள், கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று, ஒரு ஹதீஸில் 15 அடையாளங்கள் சொல்லுவாங்க, அதில் ஒரு அடையாளம் என்ன, பள்ளி வாசல்களில் சப்தங்கள் உயரும், பள்ளி வாசல்களிலே குரல்கள் உயரும் என்று சொன்னாங்க. எனவே பள்ளி அமைதியை போதிக்கிற இடம், இது அமைதி நம்முடைய வாழ்க்கையிலே சுக்கூனை தருகிற நிம்மதியை தருகிற ஒரு இடம் இது. யார் பள்ளிக்கு வந்து அமைதியை பெற்று விட்டாரோ அவர் எங்கேயும் போக தேவையில்லை, அமைதிக்காக அவர் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது, அவருக்கு யோகா பயிற்சி தேவையில்லை, வேற எங்கேயும் அவர் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பள்ளியில் வந்து உட்கார்ந்து சிறிது நேரம் சென்று விட்டாலே அல்லாஹத்தல்லா மனதிற்கு சாந்தத்தை தருகிறான், மனதிற்கு அல்லாஹ் அமைதியை தருகிறான். அதே போல இந்த பள்ளிவாசல் நமக்கு கற்றுத்தருகிற இன்னொரு மிகப்பெரிய பாடம் என்ன, இது நமக்கு சமத்துவத்தை கற்றுத்தருகிறது. பள்ளிவாசல் என்னங்க, நமக்கு சமத்துவம், இங்கே எல்லா மக்களும் சமம், எல்லா மனிதர்களும் சமம் என்கிற ஒரு அந்த ஒரு ஒழுங்கையும் சமத்துவத்தையும் பள்ளி நமக்கு கற்றுத்தருகிறது. இந்தியாவிலே முன்னாள் சவுதியினுடைய மன்னராக இருந்தவர் ஃபைசல், அவர் டெல்லிக்கு வந்திருக்கிறார். அவருக்கு அரசாங்க ரீதியான எல்லா மரியாதையும் செய்யப்படுகிறது. அவருடைய நிகழ்ச்சி அந்த நிரலிலே ஒன்றாக ஜாமியா மஸ்ஜிதிலே சென்று அவர் தொழுகையிலே கலந்து கொள்வது, இதுவும் அந்த நிகழ்ச்சியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மன்னர் பள்ளிக்கு வருவது தாமதமாகி விடுகிறது, மக்கள் எல்லாம் தொழுகைக்காக நின்று விடுகிறார்கள், மன்னர் வருவதை ஒட்டி பள்ளியும் நிரம்பி வழிகிறது. ஜாமியா மஸ்ஜித் சென்றவர்களுக்கு தெரியும், அதனுடைய படிக்கட்டுகள், நீண்ட படிக்கட்டுகள். அங்கே தொழுகை முடிந்ததும் யாசிப்பவர்கள், மிஸ்கீன்கள், ஃபுக்கராக்கள் இவர்கள் அங்கே வந்து நிற்பாங்க, வந்து என்ன செய்வாங்க, யாசகம் கேட்பாங்க. இப்போ மன்னர் ஃபைசல் அவர்கள் வருவதாக எண்ணி மக்கள் எல்லாம் பெரும் கூட்டமாக வந்திருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆகி வரல, அங்கே தொழுகை ஆரம்பித்து விட்டது. தொழுகை ஆரம்பமான பிறகு மன்னர் வருகிறார். மன்னர் வந்தால் மன்னருக்கு இடமில்லை, படிக்கட்டை ஒட்டி இடத்திலே தான் மன்னர் தொழுகிறார். தொழுது முடித்ததும் பள்ளியினுடைய நிர்வாகம் வந்து அவற்றை மன்னிப்பு கேட்டாங்க, எங்களுடைய கவனக்குறைவினால் உங்களுக்கு பெரிய அவமரியாதை ஏற்பட்டு விட்டது, நீங்கள் இந்த இடத்துல தொழ வேண்டியதாயிடுச்சுன்னு சொன்னாங்க. மன்னர் சொன்னார், இதில் எனக்கு என்ன அவமானம், இதில் எனக்கு என்ன இழிவு ஏற்பட்டது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்திற்கு வந்தால் எங்கே இடம் இருக்கிறதோ அங்கே தான் பெருமானார் நிற்பார்கள், இதுதான் நமக்கு மார்க்கம் கற்றுத்தந்த இடமே தவிர, மார்க்கம் கற்றுத்தந்த சமத்துவமே தவிர, நான் இந்த படிக்கட்டிலே தொழுததனால் எனக்கு எந்த அவமானமும் ஏற்படவில்லை என்பதாக சொன்னார். இதே போன்று ஒரு சம்பவம், நம்முடைய நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர் பிரதம ஜனாதிபதியாக இருந்த நேரத்திலே அவருடைய சொந்த ஊர் ராமேஸ்வரத்துக்கு அவர் வருகிறார். ஜும்மா தொழுகையில் அவர் கலந்து கொள்வதாக இருக்கிறது. வர தாமதமானதனால் பள்ளி நிர்வாகம் தொழுகை ஆரம்பித்து விடுகிறது. தொழுகை ஆரம்பமாகிற போது அவர் உள்ளே வருகிறார். வந்ததும் அதிகாரிகள் ஜமாத்தார்கள் எல்லா மக்களையும் இங்கே தள்ளுங்க தள்ளுங்க வழிவிடுங்கன்னு சொல்கிறாங்க. அவர் சொல்லிட்டார், இங்கே இப்படி இதற்கு யாருக்கும் இடமில்லை, எங்கே இடம் இருக்கிறதோ அங்கே தான் அமர்வேன், பள்ளியில் எனக்காக வழிவிடுங்கள் என்று சொல்லுவது இது இஸ்லாத்தினுடைய மரபல்ல, இது பள்ளியினுடைய மரபல்ல, இது சமத்துவத்தை போதிக்கிற இடம், இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாலும் நான் இங்கே தான் உட்காரணும்னு சொன்னார். ஆக இந்த பள்ளி நமக்கு போதிக்கிற பாடம் சமத்துவத்தை கட்டுத்தருகிறது. இங்கே ஏழை பணக்காரன் என்கிற பாகுபாடு இல்லை என்கிற இந்த சமத்துவத்தையும் இந்த பள்ளிவாசல் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதன் பள்ளிக்காக செய்கிற சின்ன சின்ன அமல்களுக்கு கூட அல்லாஹ்விடத்திலே நிறைவான கூலி. தமீமுத்தாரி என்கிற ஒரு சஹாபி, அவர் ஒரு முறை தன்னுடைய ஒரு வேலைக்காக பலஸ்தீன் வந்திருக்கிறார். பலஸ்தீன் வந்திருந்த நேரத்திலே ஒரு அழகான விளக்கை பார்க்கிறார். இரவு நேரத்தில் அந்த விளக்கு நல்ல பிரகாசமாக எரிகிறது. உடனே அந்த விளக்கை வாங்குறார். வாங்கி மதீனா வந்ததும் மஸ்ஜித் நபியில் ராத்திரி கொண்டு வந்து வச்சிடுறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது தெரியாது. காலையில் பெருமானார் பள்ளிக்கு வர்றாங்க, பள்ளி பிரகாசமாய் ஜொலிக்கிறது. இப்போ கேட்டாங்க, யார் இந்த விளக்கை கொண்டு வந்து வைத்ததுன்னு சொல்லி. இப்போ சொன்னாங்க, தமீமுத்தாரி அவர்கள் தான் இந்த விளக்கை வாங்கி கொண்டு வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்தில் சொன்னாங்க, நவ்வர்தல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய அடையாளமாகிய இந்த பள்ளியை நீங்கள் ஒளிமயமாக்கி விட்டீர், அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் உங்களை ஒளிமயமானவனாக ஆக்குவானாக என்று பெருமானார் துவா செஞ்சுட்டு சொன்னாங்க. எனக்கு ஒரு மகள் இருந்தால் உங்களுக்கு மனமுடித்து கொடுப்பேன், இந்த காரியத்தை செய்ததற்காக எனக்கு ஒரு மகள் இருந்தால் உங்களுக்கு நிக்கா செய்து கொடுப்பேன். ஏன்னா அரபுகளில் வந்து பெண்ணு கிடைக்காது, ஆண்களுக்கு பெண்கள் கிடைக்காது. இன்னைக்கு பெண்ணுக்கு மாப்பிள்ள தேடுற மாதிரி அங்கே நேர் மாற்றமாக இருக்கும். ஆண் குமர்களுக்கு எனக்கு பெண்கள் கிடைக்க மாட்டாங்க. அவ அப்போ சொன்னாங்க பெருமானார், எனக்கு ஒரு மகள் இருந்தால் உங்களுக்கு மனமுடித்து கொடுப்பேன் என்று பெருமானார் சொன்னாங்க. எனவே பள்ளிக்காக செய்கிற அந்த சிறிய செலவுக்கு கூட இவ்வளவு நன்மை. இன்றைக்கு இந்த நன்மை ஒருத்தர் பெறணும்னு சொன்னால் பள்ளி ஆசலில் என்னங்க, இன்றைக்கி மின் கட்டணங்கள் உயர்ந்திருக்கிறது, கரண்ட் பில் உயர்ந்திருக்குது, நான் பள்ளிக்கான எவ்வளவு மின்சார கட்டணம் வருகிறதோ அதை நான் பொறுப்பேற்கிறேன் என்று ஒருவர் செய்தால் அல்லாஹ் இந்த நன்மை அவருக்கு தருகிறான். ஆக பள்ளிக்காக நாம் செய்கிற ஒவ்வொரு செலவும், பள்ளி சார்ந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறான். அடுத்து இந்த பள்ளியினுடைய ஒழுக்கங்கள், பள்ளிக்கு நாம் என்னென்ன மரியாதை தரணும், பள்ளியில் நாம் என்னென்ன ஒழுக்கத்தை நாம் பேணணும். ஏன்னா இதெல்லாம் சிறிய விஷயங்கள், சிறிய சுன்னத்துகள், ஆனால் புறக்கணிக்கப்படுகிற அமல் செய்யப்பட முடியாத சுன்னத்துகளாக இன்னைக்கு இருக்குது. முதலாவது, பள்ளிக்குள் வருகிற போது வலதுகாலை எடுத்து வச்சு வர்றது. பள்ளிக்கு வரும்போது என்னங்க சாதாரண சுன்னத்து தான், ஆனால் சைத்தான் உள்ளே வரும்போது மறக்கடிச்சிருவான். உள்ளே வரும்போது என்னங்க வலதுகாலை எடுத்து வைக்கிறது. அதே போல் என்னங்க உள்ளே வருகிற போது பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அல்லாஹும்ம இஃப்தஹலி அப்வாப ரஹ்மதி. முன்னாலெல்லாம் பல பள்ளிகளில் இந்த துவாக்கள் எழுதி போடப்பட்டிருக்கோம், இப்போ அதுவும் இல்லாமல் ஆகிப்போச்சு. அப்போ பள்ளிக்குள்ளே உள்ளே வருகிற போது வலதுகாலை எடுத்து வைத்து வருவது, பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அல்லாஹும்ம இஃப்தஹலி அப்வாப ரஹ்மதிக் என்று சொல்லிட்டு வர்றது. இரண்டு. மூன்றாவது, பள்ளிக்குள்ளே எப்போ வந்தாலும் ரெண்டரக்கா தஹியத்துல் மஸ்ஜித், மஸ்ஜிதுனுடைய காணிக்கை துலகி ரெண்டரக்கா தொழுவுறது. இந்த காணிக்கை துலகி சாதாரணமானதல்ல. ஜுனைதுல் பக்தாதி என்கிற ஒரு பெரிய மகான், பெரிய சூஃபி, அவங்க இறந்த பிறகு ஒருவருடைய கனவில் வந்தார்களாம். இப்போ அவங்களுடைய சீடர் கேட்டாங்களாம், அல்லாஹத்தாலா உங்களுக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்துருக்கிறான்னு கேட்கும்போது ஜுனைத் பக்தாதி சொன்னாங்களாம், நான் உலகத்தில் வாழும்போது பெரும் பெரும் தத்துவங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறேன், உலகத்தில் வாழும்போது பெரிய பெரிய அமல்களை எல்லாம் செய்திருக்கிறேன், நான் நினச்சேன் எனக்கு இந்த அமல் பலன் தரும், இந்த விஷயம் பலன் தரும்னு சொல்லி, ஆனால் நான் வாழ்க்கையில் சொன்ன பெரிய தத்துவங்களோ, நான் கற்றுக் கொடுத்த பெரிய பெரிய விஷயங்களோ எனக்கு பெரிய பலனை தரவில்லை, நான் பள்ளிக்குள் நுழைகிற போதெல்லாம் தொழுத ரெண்டரக்கா தஹியத்துல் மஸ்ஜித், இதுதான் எனக்கு பலனை தந்தது, அல்லாஹ் இதன் மூலம் தான் எனக்கு அந்தஸ்தை கூட்டினான் என்று இமாம் ஜுனைதுல் பக்தாதி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் சொன்னாங்க. எனவே பள்ளிக்குள் வந்தால் அசருக்கு பிறகு ஃபஜருக்கு பிறகு இந்த ரெண்டு நேரத்தை தவிர வேறு எப்போ பள்ளிக்குள்ளே வந்தாலும் மஸ்ஜிதுனுடைய காணிக்கை ரெண்டரக்கா சொல்லுவது. இது ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு சுன்னத்தான ஒரு வழிமுறை. ரசூல் ஸல்லல்லாஹு இதை கடைபிடிக்கும்படி சொன்னாங்க. அதே போல் பள்ளியினுடைய ஒழுக்கங்களை ஒன்று தான், பள்ளியில் வியாபாரம் செய்யக்கூடாது. யாராவது பள்ளியில் வியாபாரம் செஞ்சால் பெருமானார் சொன்னாங்க, லா ரபிஹல்லாஹு திஜாரத்த, உன்னுடைய வியாபாரம் நஷ்டமடையட்டும் என்று சொல்லுங்கள். யாராவது பள்ளியில் வியாபாரம் செஞ்சால் பெருமானார் இப்படி சொல்ல சொன்னாங்க, லா ரபிஹல்லாஹு திஜாரத்த, உன்னுடைய வியாபாரம் நஷ்டமடையட்டும். பள்ளி வியாபாரத்திற்குரிய இடம் அல்ல, பள்ளிக்குள் வியாபாரம் செய்யக்கூடாது. யாராவது கடை போடுறதா இருந்தால் கூட பள்ளி வளாகத்திற்கு வெளியில் போடலாமே தவிர பள்ளிக்குள் கடை போடுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். அது பள்ளியினுடைய ஒழுங்குக்கு மாற்றம், பள்ளியினுடைய கண்ணியத்திற்கு மாற்றம். அதே போலதான் பள்ளியினுடைய ஒழுக்கங்களில் ஒன்று, பள்ளி வாசலில் காணாமல் போன பொருளை தேடக்கூடாது. என்னுடைய செல்போன் காணாமல் போச்சு, யாராவது எடுத்தா கொடுங்க, பள்ளியில் வச்சு அறிவிப்பு செய்யக்கூடாது. பெருமானார் சொன்னாங்க, காணாமல் போன பொருளை பள்ளியில் வச்சு யாராவது தேடினால் இப்படி சொல்லுங்கள், லா ரத்தஹல்லாஹு அலை, உன் பொருள் கிடைக்காமலேயே போகட்டும். ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தது, பள்ளியில் யாராவது என்னுடைய பொருள் காணாமல் போய்விட்டது, யார் கையிலாவது வச்சிருந்தா கொடுங்கன்னு அறிவிப்பு செய்தால் இப்படி சொல்லுங்கள், லா ரத்தஹல்லாஹு அலை, உன்னுடைய பொருள் காணாமல் போனது போகட்டும், அந்த பொருள் கிடைக்காமலேயே போகட்டும். எனவே பள்ளியினுடைய மாண்பாக ஒழுக்கமாக நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பள்ளியில் எந்த காணாமல் போன பொருளையும் தேடக்கூடாது என்று சொன்னாங்க. அதே போல் பள்ளியினுடைய ஒழுக்கங்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது, பள்ளியில் எந்த ஒரு இடத்தையும் யாரும் தனக்கென நிரந்தரமாக்கவும் கூடாது. பள்ளியாசல போட்டி போடலாம், முதல் சஃபில் வந்து உட்கார்றதுக்கு போட்டி போடலாம், அது ரசூலுல்லாஹி சொன்னாங்க. சில விஷயங்களுக்காக போட்டி போடணும்னு சொன்னாங்க, பாங்குக்காக போட்டி போடுறது, முதல் சஃபில் இடம் பிடிக்கிறதுக்காக போட்டி போடுறது, ஆனால் தனக்கென ஒரு இடத்தை நிரந்தரமாக்கக்கூடாது. முதல்ல வந்தால் உட்காரலாம், ஆனால் அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்துட்டாங்க, அவரை போய் இது நான் உட்கார்ற இடம் என்று அவரை கிளப்பக்கூடாது, நான் உட்கார்ற இடம் என்று அவரை துரத்தக்கூடாது. ஆக இதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி விஷயத்தில் நமக்கு கற்றுத்தந்த ஒரு பெரிய ஞாமத்து இது. அதே போல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே துர்நாற்றம் துர்வாடையோடு பள்ளிக்கு வரக்கூடாது, வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு பூண்டை சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு வர்றதை பெருமானார் கண்டித்தாங்க. வெங்காயம் பூண்டு ஹலால், இதை சாப்பிட்டுட்டு பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னால் எத்தனை பேர் பீடி குடிச்சிட்டு பள்ளிக்கு வர்றான், சிகரெட் குடிச்சிட்டு என்னங்க பள்ளிக்கு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் மலக்குகளுக்கு சிரமம், மலக்குகள் இதனால் அவர்களுக்கு இடையூறு ஏற்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஆக பள்ளியில் இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் சாதாரணமான சுன்னத்துகள், இந்த சுன்னத்துகளை கடைபிடிப்பதன் மூலம் அல்லாஹ் தஆலா உயர்ந்த மரியாதையை தருகிறான். யார் பள்ளியை கண்ணியப்படுத்துகிறாரோ அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துகிறான், யார் பள்ளியினுடைய மாண்பை கேவலப்படுத்துகிறாரோ அல்லாஹ் தஆலா அவரையும் கேவலப்படுத்துகிறான். எனவே இந்த பள்ளியினுடைய மாண்பு, பள்ளியினுடைய ஒழுக்கம், நாம் எத்தனையோ முறை பள்ளியாசலுக்கு வர்றோம் போகிறோம், ஆனால் இந்த ஒழுக்கங்களை பேணுவது கிடையாது. அதே போல தான் பள்ளியில் உட்கார்ந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களையும் பேசக்கூடாது. நீங்க வெளியில உட்கார்ந்து ஒரு கட்டில் ஜமாத்து உட்கார்ற மாதிரி எல்லா பள்ளிவாசலையும் ஒரு கட்டில் ஜமாத்து இருக்குது. பள்ளியில உட்கார்ந்தா திக்ர் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், சலவாத் ஓதலாம், வெளி பேச்சுகள் உலக பேச்சுகள் பேசுவதற்கான இடம் அல்ல இந்த பள்ளிவாசல் என்பது. ஆக வெளியில எத்தனை இடங்கள் அதற்கு இருக்குது, அங்க உட்கார்ந்து அந்த பிரச்சனைகளை பேசணுமே தவிர பள்ளியில் உட்கார்ந்து தேவையில்லாத விஷயங்களை பேசுவோர் மீதும் மலக்குகள் சபிக்கிறார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. ஆக இந்த பள்ளியினுடைய இந்த ஒழுக்கங்கள் என்னங்க நாம் பேணணும். இப்போ இந்த பள்ளியினுடைய ஒழுக்கங்களை பேணினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸினுடைய கருத்து, ஒரு மனிதன் சாதாரண ஒரு பள்ளியினுடைய அந்த மதிப்பை பேணினால் அல்லாஹத்தாலா உலகத்தில் உள்ள சிறந்த பள்ளிகளுக்கு அவரை கொண்டு செல்கிறான். உலகத்தில் சிறந்த பள்ளிகள் எது? மூன்று பள்ளிகள், மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா. நீங்கள் இந்த பள்ளியினுடைய மாண்பை பேணினால் மௌத்துக்கு முன்னால் அவரை இந்த மூன்று பள்ளிகளுக்கும் அல்லாஹ் கொண்டு சேர்ப்பான். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தர வேண்டும். நாம் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு செல்கிறோம், மஸ்ஜிதுல் நபவிக்கு செல்கிறோம், ஆனால் மஸ்ஜிதுல் அக்ஸா நம்மிலே ஒரு சிலர் மட்டும் சென்றிருக்கலாம். அல்லாஹத்தாலா இந்த பள்ளியினுடைய மாண்பை கண்ணியத்தை நாம் பேணி நடந்தோம் என்று சொன்னால் அங்கேயும் அல்லாஹத்தாலா நம்மை அழைத்து செல்கிறான். ஆக இந்த பள்ளி என்கிற ஒரு பெரிய நியமத், இதை நாம் கண்ணியப்படுத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய மஹல்லாவை கண்ணியப்படுத்துகிறான், நம்மை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். அதே போல தான் அடுத்த இரண்டாவது நியமத்து, இந்த ஜும்மாவுடைய நாள் மகத்துவமிக்க ஒரு நாள் இது. இந்த ஜும்மாவுடைய இந்த மகத்துவத்தையும் இன்றைக்கு நாம் முழுமையாக அறியாமல் இருக்கிறோம், அல்லது அறிந்தும் அதை நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். ஜும்மாவுடைய சிறப்பு என்பது வியாழக்கிழமை மகரிபிலிருந்து ஆரம்பமாகிறது. ஜும்மா என்று சொன்னால் அது இன்றைய பகல் பொழுதுக்கு மட்டுமல்ல, ஜும்மா என்று சொன்னால் வியாழன் மகரிபிலிருந்து வெள்ளிக்கிழமை மகரிப் வரை ஜும்மா. ஜும்மாவுக்கு சொல்லப்பட்ட எல்லா சிறப்புகளுமே வியாழக்கிழமை மகரிபிலிருந்து ஆரம்பமாகுது. இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அலைஹி சொன்னாங்க, என்னிடத்தில் ஜும்மாவுடைய இரவு லைலத்துல் கத்ருடைய இரவை விட சிறந்தது. ஜும்மாவுடைய இரவு என்னிடத்தில் லைலத்துல் கத்ரை விட என்னிடத்திலே சிறந்தது. இன்னைக்கு லைலத்துல் கத்ரிலே நாம் எவ்வளவு கூடுகிறோம், ஆனால் வாழ்க்கையில் எத்தனையோ ஜும்மாவுடைய இரவுகள் கழிந்திருக்கிறது. ஒரு ஜும்மாவிலே நாம் இன்றைக்காவது இரவிலே நின்று வணங்கியிருப்போமா? அந்த ஜும்மாவுடைய தஹஜ்ஜுதுடைய தொழுகை, ஜும்மாவுடைய அந்த இரவு தொழுகை நாம் பேணி தொழுதிருக்கிறோமா? ஆக ஜும்மாவுடைய அந்த இரவு பாக்கியம் மிக்க இரவு. இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லா அலை அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் நரக நெருப்பு மூச்சு வாங்குகிறது, ஒவ்வொரு நாளும் நரக நெருப்புத்தனுடைய மூச்சை அது வெளியே தள்ளுகிறது. நரகம் விடக்கூடிய அந்த மூச்சு தான் இந்த உலகத்தில் வெப்பமாக பரவுகிறது. இது ஹதீஸுடைய கருத்து. நரகம் விடக்கூடிய அந்த மூச்சு இருக்கிறதே அது உலகத்தில் வெப்பமாக பரவுகிறது. சொன்னாங்க வெள்ளிக்கிழமை மட்டும் நரகம் வெளியே தன்னுடைய மூச்சை தள்ளுவது கிடையாது. எனவேதான் சில இமாம்கள்கிட்ட வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தொழக்கூடாத நேரமே கிடையாது. ஹனஃபி மதபில் இந்த சட்டம் கிடையாது. ஆனால் வேறு சில அறிஞர்கள்கிட்ட வெள்ளிக்கிழமை எல்லா நேரமும் தொழலாம், ஜவாலுடைய நேரத்திலும் வெள்ளிக்கிழமை தொழலாம். ஏன்னா அந்த நேரத்தில் மட்டும் வெள்ளிக்கிழமை மட்டும் நரகம் தன்னுடைய நெருப்பை வெளியே தள்ளுவதில்லை. அவ்வளவு சிறப்பான ஒரு மகத்துவமிக்க ஒரு நாள் இந்த வெள்ளிக்கிழமை. ஹஜரத் அனஸ் ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், வெள்ளிக்கிழமை எவ்வளவு மகத்தான நாள்னு சொன்னால், வியாழக்கிழமை மகரிபிலிருந்து வெள்ளிக்கிழமை மகரிப் வரை அல்லாஹுடைய எண்ணிலடங்காத பரக்கத்துகள், அல்லாஹுடைய எண்ணிலடங்காத ரஹமத்துகள் இறங்குகிறது. அதில் ஜும்மா தொழுகைக்கு பின் 70 ரஹமத்துகள் பரக்கத்துகள் இறங்குவதாக ஹஜரத் அனஸ் சொல்கிறாங்க. ஜும்மாவுடைய தொழுகை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் 70 பரக்கத்து இறங்குகிறது. எனவேதான் ஹஜரத் அனஸ் அவர்கள் சொல்வார்களா, நீங்கள் ஜும்மா தொழுது முடித்த பிறகு கண்டிப்பாக உங்களுடைய துன்யாவிற்கும் உங்களுடைய ஆகிரத்துக்கும் துவா செய்யுங்கள். ஜும்மாவுக்கு பிறகு அவசியம் உங்களுடைய துன்யாவுக்கும் உங்களுடைய ஆகிரத்துக்கும் துவா செய்யுங்கள். அது அல்லாஹுடைய பரக்கத்து இறங்கக்கூடிய நேரம், அல்லாஹுடைய ரஹமத் இறங்கக்கூடிய நேரம் என்பதாக ஹஜரத் அனஸ் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க. ஆக இந்த ஜும்மா அவ்வளோ மகத்துவமிக்க ஒரு நாள் அது. இந்த ஜும்மாவுக்கு சீக்கிரமாக வருவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 தரங்களாக சொன்னாங்க. ஜும்மாவுக்கு முதல்ல வரக்கூடியவர் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவரை போல, இரண்டாவது நேரத்தில் வருவர் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவரை போல என்ற 5 தரமாக பிரித்தாங்க. எப்போ ஹதீப் மெம்பரில் ஏறி விடுவாரோ அதோடு வானவர்கள் மலக்குகள் ஏடுகளை சுருட்டிடுறாங்க. மலக்குகளும் ஹுத்பாவை கேட்குறாங்க. மலக்குகள் ஹுத்பாவை கேட்குறாங்க, ஆனால் இருக்கிற அத்தனை பேரும் உறங்கி கொண்டு தான் இருக்கிறோம். ஜும்மா என்றாலே ஹுத்பா தான். ஜும்மான்னு சொன்னாலே ஹுத்பா. ஜும்மா தொழுகைக்கு சொல்லப்பட்ட எல்லா சிறப்புமே ஹுத்பாவை ஒட்டித்தான். எப்படி ஹஜ் என்றாலே அரஃபாவோ, ஹஜ் என்று சொன்னால் எப்படி அரஃபாவோ, தொழுகை என்றால் எப்படி சுஜூதோ, அதே போல் ஜும்மா என்று சொன்னால் இந்த ஜும்மாவிற்கு தனி சிறப்பு இந்த ஹுத்பாவை கொண்டு தான் கிடைக்கிறது. இந்த ஹுத்பா மூலமாகத்தான் அல்லாஹத்தாலா ஜும்மாவுக்கு இவ்வளோ பெரிய மரியாதை அல்லாஹத்தாலா தந்திருக்கிறான். ஆனால் இன்னைக்கு ஹுத்பா ஓதுகிற போது பெரும்பகுதி மக்கள் தலை கீழே போட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஹுத்பாவுடைய ஒழுக்கம் என்ன? மக்கள் ஹதீபை பார்க்க வேண்டும். யார் ஹுத்பா ஓதுறாரோ அவரை பார்க்கணும். ஆனால் தலையை குனிஞ்சிட்டு நாம் தூங்கிட்டு தான் இருக்கிறோம். இப்படி தூங்குவதன் மூலமாகவும் ஜும்மாவுடைய பலன்கள், ஜும்மாவுடைய அந்த சவாபுகளை நாம் இலக்க நேரிடும். மலக்குகள் ஹுத்பாவை கேட்குறாங்க. அது அரபியில் ஓதப்படுது என்றாலும் கூட நமக்கு அது புரியாவிட்டாலும் கூட, எப்படி இமாம் கிராத் ஓதுறாரு அரபியில் ஓதினாலும் நமக்கு புரிவதில்லை, நாம் எப்படி கேட்குறோமோ அதே போல தான் ஹுத்பாவை நாம் கேட்க வேண்டும். நீங்கள் ஹுத்பா மக்கள் கேட்காதனால தான் நாம் அதை சுருக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனா பெருமானாருடைய சுண்ணத்தன்னே நீண்ட நேரம் ஹுத்பா செய்ய வேண்டும், தொழுகையை சுருக்க வேண்டும். இதுதான் பெருமானாருடைய வழிமுறை. ஹுத்பா நீளமானதாக இருக்கணும், தொழுகை சுருக்கமாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு ஹுத்பா ஓதும்போது ஜனங்கள் ரொம்ப தூங்குறாங்க. எல்லாரையும் பாவியாக்க வேண்டாம் என்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஹுத்பாவை ரொம்ப ஷார்ட்டாக ஒரு ஆயத்து ஒரு ஹதீஸை சொல்லி நாம் முடிக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனா ஹுத்பா நீண்ட நேரம் ஓதணும், அதை மக்கள் ஹதீபை பார்க்கணும். அந்த ஹுத்பாவிலே ஹதீபை பார்த்து அமைதியாக கேட்கும்போது தான் இந்த ஜும்மாவுடைய பலன்கள் முழுமையாக நமக்கு வந்து சேருகிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த ஜும்மாவுடைய இந்த சிறப்புகள் அவ்வளவு அதிகமானவை. ஜும்மா நாளிலே குரான் ஓதுவது, திக்ர் செய்வது, சில அதே போல செலவாத் ஓதுவது ஜும்மா நாளுடைய ஒரு மிகப்பெரிய அமல். பெருமானார் சொன்னார்கள், யார் ஜும்மா நாளிலே என் மீது செலவாத் ஓதுகிறாரோ அவருடைய உருவம் எனக்கு காண்பிக்கப்படுகிறது. ஜும்மா நாளில் ஒருத்தர் செலவாத்து சொன்னால் மலக்குகள் பெருமானாரிடத்திலே காட்டுகிறார்கள், இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்காக செலவாத்து சொன்னார். அல்லாஹால அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை இந்த ஜும்மா நாளில் செலவாத்து சொல்பவருக்கு தருகிறான். இந்த நாளுடைய ஒவ்வொரு நொடியுமே புனிதமானது, ஒவ்வொரு நொடியுமே சவாபுக்குரியது. ஆனால் இந்த ஜும்மாவுடைய மகத்துவத்தை விளங்காத காரணத்தினால தான் நாம் கடைசி பொழுது வரை பயான் ஆரம்பிக்கிற அந்த நிமிடம் வரை கடையை அடைக்காமல் இருக்கிறோம். நம்முடைய வியாபாரங்களை மூட நிறுத்தாமல் இருக்கிறோம். நம்முடைய நிறுவனங்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜென்ரேட்டர்கள் ஓடிக்கொண்டு தான் இருக்குது. இது சவாபுக்குரிய நேரம். ஜும்மாவுக்கு முன்னால் சதகா செய்யணும், ஜும்மாவுக்கு பின்னால் வியாபாரம் செய்யணும். முன்னோர்கள் என்ன செய்வாங்க? ஜும்மா தொழுகைக்கு முன்னால் சதகா செய்வாங்க. ஜும்மா முடித்து விட்டு வியாபாரம் செய்தால் அல்லாஹாலா அதில் வரக்கத்தை வைத்திருக்கிறான். அந்த ரிசுக்கில் அல்லாஹாலா அபிவிருத்தியை நமக்கு வைத்திருக்கிறான். எனவே ஜும்மா நாளுக்கு அவ்வளோ பெரிய சிறப்புகள் இருக்கிறது. இந்த ஜும்மா நாளில் செய்ய வேண்டிய இன்னொரு அமல் துஆ. ஜும்மா நாள் என்னங்க? துவா செய்வது. ஜும்மா நாளில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு நேரம் இருக்கிறது. அது எந்த நேரம் என்பதிலே பலவிதமான கருத்துக்கள், இரண்டு கருத்துக்கள் உலமாக்களால் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஜும்மா நாளிலே துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரம் அசர் தொழுகையிலிருந்து சூரியன் மறைகிற வரை. அப்போ ஜும்மா நாளுடைய அசருக்கு பிறகு ஒருவர் சூரியன் மறைவதற்குள் துவா செய்தால் கண்டிப்பாக அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரம் அவருக்கு கிடைக்கும். அல்லாஹாலா அந்த பாக்கியத்தை அவருக்கு தருகிறான். அவருடைய துவாக்கள் எல்லாம் கபூல் ஆகிடும். இது ஃபாத்திமா ரதியல்லாஹு வழிமுறை. எனவேதான் ஜும்மா நாளுடைய அசருக்கு பிறகு தம்முடைய குடும்பத்தாரை எல்லாம் அன்னை ஃபாத்திமா திக்ர் செய்ய சொல்லுவாங்க, செலவாத் ஓத சொல்லுவாங்க, துவா செய்ய சொல்லுவாங்க. இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்ன? ஜும்மா நாளிலே துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரம் இரண்டு ஹுத்பாவுக்கு இடைப்பட்ட நேரம். இரண்டு ஹுத்பாவுக்கு இடைப்பட்ட நேரம், அது கொஞ்ச நேரம் தான். அந்த கொஞ்ச நேரத்தில் அழகான துவாவை கேட்கணும். இம்மை மறுமைக்கு பொருத்தமான நல்ல துவாக்களாக கேட்க வேண்டும் என்று நமக்கு உலமாக்கள் சொன்னாங்க. ஆக ஜும்மா நாளுடைய இந்த நாள், ஜும்மாவுக்கு பிறகும் சரி சூரியன் மறைகிற வரை எவ்வளவு அதிகமாக துவாக்கள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு துவாக்கள் செய்வது. ஒரு ஹதீஸில் வருகிறது, பெருமானார் சொன்னார்கள், யார் ஜும்மாவுக்கு சீக்கிரமாகவே வந்து பழகிறாங்களோ, ஒரு 11 மணிக்கெல்லாம் ஜும்மாவுக்கு வந்துடுறாரு, ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் என்னங்க சீக்கிரம் வந்துடுறாருன்னு சொன்னால் மலக்குகள் அவருக்கு பரிச்சயமாக ஏறுறாங்க. ஜும்மாவுக்கு யார் சீக்கிரம் வர்றாங்க? ஏன்னா மலக்குகள் ஜும்மா அன்னைக்கு காலையிலே பள்ளிவாசல வந்து நின்னுறாங்க, காலையிலே பள்ளிவாசல வந்து நிற்கிறாங்க. யார் சீக்கிரமாக வர்றாங்களோ அவங்களுடைய பேரை எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நமக்கு அவங்க நாமெல்லாம் அவங்களுக்கு வேலை கொடுக்காம தான் வச்சுருக்கிறோம். அவங்க ஜும்மா அன்னைக்கு ஃபஜ்ரில் வந்துடுறாங்க, ஃபஜ்ரில் வந்தவங்களுக்கு யார் வேலை கொடுக்குறோம்? ஜும்மா அன்னைக்கு சீக்கிரம் வர்றது யார்? 10 மணிக்கு எல்லாம், 12 மணிக்கு மேலே தான் நம்ம பள்ளிக்கு வர ஆரம்பிக்கிறோம். அப்போ ஜும்மா நாளுடைய ஃபஜ்ரிலேயே மலக்குகள் தயாராக நிற்கிறாங்க, ஏடுகளை விரித்து யார் சீக்கிரம் வர்றாங்கன்னு சொல்லி. யார் ஜும்மாவுக்கு தொடர்ந்து சீக்கிரம் வருகிறாரோ அவருடைய முகம் மலக்குகளுக்கு அறிமுகமாகி விடுகிறது. என்றைக்காவது ஒரு ஜும்மாவிற்கு அந்த நபர் வரவில்லையானால் அவங்க அல்லாஹ்ட்ட விசாரிக்கிறாங்களா, யா அல்லாஹ் உன்னுடைய இந்த அடியான் அவர் பள்ளிக்கு வந்து கொண்டிருந்தார், ஜும்மாவுக்கு சீக்கிரம் வந்து கொண்டிருந்தார், ஆனால் இன்றைய ஜும்மாவிலே அவரை காணவில்லை. ஒருவேளை அவருக்கு ஏதாவது நோயாக இருந்தால் அவருடைய நோயை குணப்படுத்து, அவருக்கு ஏதேனும் வறுமை இருந்தால் அவருடைய வறுமையை நீக்கு, இந்த உலகத்தினுடைய வேறு எந்த தேவையும் இருந்தால் அந்த தேவையை நீக்கு என்பதாக மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்வதாக சொன்னார்கள். ஆக ஜும்மா நாளுடைய இந்த கண்ணியத்தை, மகத்துவத்தை விளங்கி இந்த நாளை நாம் கண்ணியப்படுத்தணும். எந்த நிலையிலும் ஜும்மாவை தவறவிடக்கூடாது. பெருமானார் சொன்னார்கள், யார் மூன்று ஜும்மாக்களை தவறவிடுகிறானோ அவனுடைய இதயத்தில் முத்திரை குத்தப்பட்டு விடுகிறது. இனி அந்த உள்ளம் ஹிதாயத்தை ஏற்காது, அந்த உள்ளம் நல்ல விஷயங்களை ஏற்காது, அந்த உள்ளங்கள் ஈமானை ஏற்காது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த பள்ளியினுடைய மாண்பை, ஜும்மா நாளுடைய மாண்பை நாம் பேணி ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு வருகிற போது என்னென்ன ஒழுக்கங்கள் பள்ளி சார்பாக இருக்கிறதோ அந்த ஒழுக்கங்களை மதித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துகிறான். ஜும்மா நாளில் எவ்வளவு அதிகமாக அமல் செய்கிறோமோ அந்த அமல்களையும் அல்லாஹாலா உயர்ந்த சவாபுக்குரிய ஒரு நிலையிலே அல்லாஹாலா வைத்திருக்கிறான். எல்லாம் அல்ல, அல்லாஹ் இந்த இரண்டையும் மதித்து நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வாஹுரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வேலாயுதம் பாளையத்திலிருந்து ஒரு ஏழை குமரகாரியத்திற்காக உதவி கேட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தாராளமாக உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பல்லப்பட்டி நகர ஜமாத்துலமா மற்றும் ஐக்கிய ஜமாத்தினுடைய முக்கிய அறிவிப்பு. நமது ஊரில் சமீப காலங்களில் நடந்து வரும் சிற்சில சம்பவங்கள், அசம்பாவிதங்கள் குறித்து கடந்த புதன்கிழமை ஐக்கிய ஜமாத்தின் மூலம் அனைத்து பொதுநல அமைப்புகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பல ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது உடனடி மற்றும் நிரந்தர தீர்வாக பள்ளி இமாம்கள், நிர்வாகிகள், பெரியோர்களின் வழிகாட்டுதலுடன் மஹல்லா இளைஞர்களை ஒருங்கிணைத்து கொண்டு மஹல்லா ஜமாத்துகள் அமைத்து மஹல்லாவின் அனைத்து வகை கணக்கெடுப்புகள் மூலம் மஹல்லாவாசிகளின் முன்னேற்றம் மற்றும் கண்காணிப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதென்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருப்பதுடன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்ட ஆலோசனை கூட்டமும் நடைபெறும். பொதுவாக நமதூர் ஆண்கள் பெண்கள் பீதி வசப்படாமல் இருப்பதுடன் எப்பொழுதும் எச்சரிக்கையாக உணர்வுடன் இருக்குமாறும் நகர ஜமாத்துலமா மற்றும் ஐக்கிய ஜமாத் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய குழந்தைகளுக்கான விடுமுறை வெகு சீக்கிரத்திலே ஆரம்பமாக இருக்கிறது. பல பள்ளிகளில் 10ஆம் தேதி முதலே விடுமுறைகள் ஆரம்பமாகிறது. நம்முடைய குழந்தைகளுடைய இந்த கோடைகால விடுமுறை நாட்கள் வீணாக கழியாமல் இருப்பதற்காக நாம் நம்முடைய ஒரு மக்தப் மதரசாவும் ஆரம்பித்திருக்கிறோம். அதற்கான இன்ஷா அல்லாஹ் நோட்டீஸும் ஜும்மாவுக்கு பிறகு வெளியே தரப்படும். அந்த நோட்டீஸை வாங்கி படித்து உங்களுடைய குழந்தைகளை இந்த மக்தப் மதரசா காலை மாலையினுடைய அமைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, அதிலேயும் சேர்த்து பயன்பெறுங்கள். இந்த கோடை காலத்தை குழந்தைகள் வீணாக்காமல் இருப்பதற்காக வருகிற 15ஆம் தேதி முதல் இன்ஷா அல்லாஹ் அந்த தீனியாத் வகுப்புகளும் நல்ல தரமான ஆசிரியர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு மே மாதம் வரை இன்ஷா அல்லாஹ் நடைபெறவிருக்கிறது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை அவர்களுக்கு ஒரு தனி பிரிவாகவும், 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை அவர்களுக்கு எப்போது விடுமுறை ஏற்படுகிறதோ அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு தனி பிரிவாக இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய அந்த குழந்தைகள் மக்தப் மதரசா நடைபெறுகிற இந்த ஹாஜியார் மளிகையினுடைய மேல் மாடியில் இந்த தீனியாத் வகுப்புகளும் ஆரம்பமாக இருக்கிறது. அதற்கான விண்ணப்பங்கள் இன்னும் ஒரு சில நாட்களிலே வந்துவிடும். விண்ணப்பங்கள் இன்ஷா அல்லாஹ் கிழக்கு பள்ளியிலும் மமிடாடி ஷாப்பிங்கிலும் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளுடைய இந்த நாட்களை வந்து நாம் வீணாக்கக்கூடாது. அதை குறித்து நான் மிக அவசியமாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது. நம்முடைய குழந்தைகளுடைய ஆரம்பத்தில் நாம் எப்படி தீனுடைய அடிப்படையில் உருவாக்குறோமோ, இந்த ஆரம்பத்தில் நாம் சரியாக ஒரு அடித்தளம் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டோம்னு சொன்னால் இவர்கள் எந்த நிலையிலும் எந்த வயதிலும் வழிந்து வரமாட்டாங்க. எனவே குழந்தைகளுக்கான இந்த அடிப்படை இஸ்லாமிய போதனைகள் அது முறையாக தரப்பட வேண்டும். அதற்காக இந்த தீனியாத் பயிற்சி வகுப்புகள் வெகு சீக்கிரத்திலே ஆரம்பிக்கப்பட உள்ளதால் உங்களுடைய குழந்தைகளை சேர்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். This audio was